புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் கோபத்தின் பாதிப்புகளும் மன அமைதியின் நன்மைகளும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்,
பண்பலை நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். முனைவர் பி சக்திவேல், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையினுடைய பேராசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம். இன்று ஒரு அருமையான தலைப்பில் உங்களுடன் கலந்துரையாவதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றேன் ஐயா.
சார், எந்த ஒரு விஷயத்துக்குமே இரு துருவங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நன்மை அப்படிங்கிறத ஒரு கெடுதல், தீமை, இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இருக்கு. அதே போல பொறுமை அதுக்கு ஆப்போசிட்டா கோபம் அப்படின்னு ரெண்டு ஒரு தகவல் இருக்கு. இப்ப நம்ம வந்து பொறுமையா இருந்தா என்ன விதமான நமக்கு பயன்கள் கிடைக்குது, அதே நேரத்துல கோபங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற பல தகவலையும் கூறக்கூடிய வகையில பொறுமை அப்படி எடுத்துக்கிட்டா அதோட சிறப்புகள் என்ன, அதை பத்தி முதல்ல சொல்லலாமே.
நிச்சயமா சார், இது ஒரு அருமையான தலைப்பு. மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்துறேன், புதுகை பண்பலை எப்பொழுதுமே ஒரு சிறப்பான தலைப்புல தான் வந்து ஒரு கலந்துரையாடலுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்வீர்கள். இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு சார், பொறுமையினுடைய பெருமை, கோபத்தினால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அல்லது அதனால் வரக்கூடிய சங்கடங்கள், இதை பத்தி நம்ம பேசலாம். இன்னைக்கு 21st century தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு நம்ம பலமுறை பேசியிருக்கோம், நம்ம மனிதர்களிடம் பழகுவது ரொம்ப குறைவாயிடுச்சு, நம்ம தொழில்நுட்பத்தோட தான் அதிகம் பழகுகின்றோம். மனித உறவுகள் வந்து இன்னைக்கு பல விஷயத்துல வந்து கெட்டு போகின்றது. அதில் மிக முக்கியமானது நம்மளுடைய பொறுமையின்மை வந்து ஒரு முக்கியமான காரணம். இன்னைக்கு உலகத்துக்கே வந்து நம்ம வந்து அகிம்சையும் அமைதியும் வந்து போதித்த ஒரு நாடு நம்ம இருக்கக்கூடிய இந்த இந்தியா. படித்தவரை கடந்த 6000 ஆண்டுகளாக இந்தியா எந்த ஒரு நாடு விடும் போர் தொடுத்தது கிடையாது. மற்றவர்கள் வேணா இந்தியா மீது போர் தொடுத்திருந்தார்கள், அதனால் பொருளாதார இழப்புகள்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. மற்ற நாடுகள் மீது வந்து போர் தொடுத்தது கிடையாது. அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 90 ஆண்டுகள் இதனுடைய போராட்டம். 1857 ஆரம்பிச்சது, 1947 சற்றேறக்குரிய 90 ஆண்டுகள். இது வந்து நம்ம பொறுமையா இருந்ததனுடைய சிறப்பு தான் நாம் இந்த சுதந்திரத்தை அடைந்தோம். அதுக்கு அடுத்ததாக எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னார்கள், பொறுத்தார் கெட்டு போனதாக வரலாறு இல்லை. இன்னைக்கு குறிப்பாக இந்த மாணவர்களுக்கும் இந்த கல்லூரி போக செல்கின்றவர்களுக்கும் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த குணம் வந்து சற்று குறைவாக தான் உள்ளது அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அது பல நேரத்தில் வந்து சரியாக இருக்கலாம், அல்லது சில நேரங்களில் வந்து சரியில்லாமல் போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் தகவல் என்னவென்றால், பொறுமையினால் வரக்கூடிய வெற்றியானது எப்பொழுதுமே நீடித்து நிலைத்து நிற்கும். அப்போ பின்னாடி உங்ககிட்ட பல தகவல்கள் நான் பகிர்ந்திருக்கு, நான் தயாராக இருக்கின்றேன். அதில் ஒரு சின்ன ஒரு செய்தி வந்து, ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அவருடைய சீடர் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னார், ஐயா இந்த மாதிரி என்னுடைய மகன் வந்து அதிகம் வந்து இனிப்பு ஸ்வீட்டு சாப்பிட்றான், இந்த மாதிரி எனக்கு வந்து இது வந்து முதல்ல மன வருத்தமாக இருந்து இப்போ வந்து எனக்கு வந்து மன உளைச்சல் தாண்டி கோபம்தான் வருகின்றது, சில நேரத்தில் வந்து நான் வந்து என்னுடைய வலிமையை பயன்படுத்தி அவனை அடித்து கூட விடுறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னார், அந்த சீடருடைய மகனை அழைத்துட்டு வர சொல்லி, நீ இனிமேல் என்ன பண்ணு, கொஞ்ச நாள் வந்து இனிப்பு கடையில் போய் நீங்கள் ஸ்வீட் ஸ்டாலில் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தார் அந்த சீடர். அப்புறம் தான் சொன்னார், நீங்கள் ஒரு வாரம் விட்டு பாருங்கள், பொறுமையாக இருங்க. அவர் அந்த நிறுவனத்துக்கு போகும்போது தொடர்ந்து அந்த இனிப்பு உண்ணும் போது அவருக்கே ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும், அதிலிருந்து அவர் வந்து விலகிடுவார் அப்படின்னாரு. இந்த மாதிரி நிறைய நம்ம உதாரணங்கள் சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக இப்போது 14th July நம்ம நிலவுக்கு சந்திராயன் 3வது நம்ம வந்து விண்கலத்தை நம்ம அனுப்பணும் சார். அது குறைஞ்சது ஒரு 40 நாட்களுக்கு பிறகுதான் 23rd நிலவில் வந்து படிப்படியாக அது இறக்கப்படும் என்று ஒரு தகவல். இப்போ ஒரு சேட்டலைட்டை நீங்கள் தயாரிக்கிறதுக்கே பல தொழில்நுட்ப வல்லுநர்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இஸ்ரோவில் தயாரித்தாங்க. அது விண்ணுக்கு அனுப்பி நீங்கள் நிலவுக்கு போகிறதுக்கே 40 நாட்கள் தேவைப்படுகின்றது, அதுக்கு நம்ம பொறுத்து தான் ஆக வேண்டும். அதனால் வந்து பொறுமையாக இருப்பது என்பது ஏதோ ஒரு நெகட்டிவ் அப்படின்னு வந்து என்னுடைய பண்பலை நேயர்கள் நினைக்கக்கூடாது. இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஆயுதம், பலமான ஆயுதம் என்ன உங்ககிட்ட நான் சொல்லுவேன்.
பொறுமையாக இருக்க வந்து சில யுக்திகள் இருக்கும், அதை கூட கொஞ்சம் விரிவான வகையில் சொல்லலாமே.
கண்டிப்பாக சார், எனக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்கு. ஒன்று, நான் மாணவனாக இருந்தேன், அதற்கடுத்ததாக அதே கல்லூரியில் படித்து அதே கல்லூரியில் நான் வந்து பேராசிரியராக இருந்தேன், துறைத் தலைவராக இருந்தேன். என்னோட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் தேர்வுத் துறையில கூட நான் பணியாற்றும் போது நூற்றுக்கணக்கான பேரிடம் நான் பழகினேன். ஸோ டெய்லி நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். அதில் வந்து நான் ஒரு சில யுக்திகள், ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்தில், ஒரு சில வழிமுறைகளை நான் வந்து பின்பற்றியிருக்கேன் சார். அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எங்கே வந்து நம்ம இந்த பொறுமையை இழக்கிறோன்னு பாரு. ஏன்னா எல்லாருமே எல்லா நேரத்துலையுமே வந்து சரியாக இருக்க முடியாது. ஸோ எந்த நேரத்தில் நம்ம வந்து பொறுமை இழக்கிறோம், எந்த நேரத்தில் நம்ம வந்து கோபப்படுறோம், எந்த நேரத்தில் நம்ம உணர்ச்சி வசப்படுறோம், அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். என்றைக்குமே நம்ம அடுத்தவர்கிட்ட அதிகம் பேசுகிற மொழிய நாம நம்மளுடைய லைக்ஸ் டிஸ்லைக்கு, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்மளுடைய பலம் பலவீனம் என்ன, இதை பற்றி நம்ம அதிகம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பொறுமை குறையுது? இப்போ வந்து பேருந்தில் போகும்போதா, குடும்பத்தில் இருக்கும் போதா, அல்லது தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை பார்க்கும் போதா? இப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க, பட் மற்றவங்க பர்ஃபெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு கோபம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை இருக்குது சார், ஒவ்வொருவருக்கும். அந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் எங்கே வந்து நம்ம அந்த பொறுமை இழக்கிறன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். ரெண்டாவது இன்னொன்று முக்கியமானது, புத்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், உங்களுடைய கோபத்திற்கு முதல் இலக்கு உங்களோட வாழ்க்கை தான். இதை வந்து மறக்கவே கூடாது. உங்களுடைய கோபத்திற்கு முதல் இலக்கு உங்களுடைய வாழ்க்கை தான். அதுக்கு இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மட்டும் கிடையாது, உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய உடல் நலன் முதல்ல வந்து பாதிக்கின்றது. அதனால் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே பல பேருக்கு வந்து நீங்கள் பொறுமை அதிகமாகும், கோபத்தினுடைய அளவு குறையும் சார். ரெண்டாவது, இந்த பொறுமையாக இருப்பதற்கு ரெண்டு விஷயமும் பார்க்குறேன். என்னென்னா, மனிதர்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்கள் குடும்பத்துக்கு வெளியும், அல்லது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க, அல்லது நிறுவனத்தை வைத்து நடத்து கொண்டிருந்தீர்கள் என்றால், அங்கே வந்து வரக்கூடிய மனிதர்கள் உங்களை வந்து ஆதிக்கம் செலுத்தி அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடவடிக்கை நிச்சயமாக நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ வேண்டும். எக்ஸ்பெக்டேஷன் இஸ் சூசைடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்க்கறதே வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு. இப்போ நான் இருக்கிற மாதிரியே எனக்கு எதிரில் இருக்கிறவனும் அதே மாதிரி நடந்துக்கணும்னு நினைப்பது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிறப்பு, ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறப்பான குணங்கள் உண்டு. அதனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிக்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் மகன்கிட்டேயும் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள், பிள்ளைகள்கிட்ட அதிகம் எதிர்பார்க்காதீர்கள், மனைவி அல்லது உங்களுடைய உறவினர்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்காம இருந்தாவே நிச்சயமாக நமக்கு ஏமாற்றம் வராது சார். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கோபம் குறையும், பொறுமை வந்து அதிகமாகத்தான் வரும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமானது என்னென்னா, இந்த பொறுமை இழப்பதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் தான் சரி செஞ்சாகணும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் வரும், கோபம் வந்து கையில் இருக்கக்கூடிய பொருளை வந்து வீசி அடிப்பீங்க, அல்லது வார்த்தையை பயன்படுத்துவீங்க, உங்களுடைய சக்தியை வந்து பிரயோகப்படுத்துவீங்க, அடுத்தவர்கள் வந்து நம்ம வந்து அடிக்கிறது கூட போயிருப்போம். அதனால் வரக்கூடிய டேமேஜ், அதனுடைய இழப்புகளை வந்து நீங்கள் தான் சரி பண்ணணும். வேறு யாருமே வந்து இதை வந்து சரி பண்ண மாட்டாங்க. இதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, பின்பற்றுவது இன்னைக்கு வரையும் கோபமாக இருந்தால் எந்த ஒரு முக்கியமான முடிவை நான் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம யாருக்கும் வந்து சத்தியத்தை பண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே நம்ம பேலன்ஸ் நம்ம இழக்கிறோம், நம்மளுடைய நிதானத்தை நம்ம வந்து இழக்கின்றோம். ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது முக்கியமான முடிவுகள் எடுங்க. அதாவது ஒரு பொருள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு சொத்து வாங்குவதாக இருந்தாலும், படிப்பு சம்பந்தப்பட்டது, அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். பொறுமை இல்லாமல் வந்து ஒரு மன உளைச்சலோ அல்லது ஒரு டென்ஷனில் இருக்கும்போது எந்த ஒரு முக்கியமான முடிவு நீங்கள் எடுக்க வேணாம் சார். அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா உங்களோட பேச்சை குறைச்சிக்கோங்க. ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், கணக்கு வழக்கு இல்லாமல் நம்ம வாக்குறுதிகளை வந்து அள்ளி வீசுவோம் நம்ம கூட இருக்கக்கூடியவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு சில யுக்தி சார், இதெல்லாம் நான் என்னுடைய ப்ராக்டிக்கலாக நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இன்னும் ஒன்று, இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல புத்தகத்தை படிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ரீடிங் ஹேபிட்டை வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதில் குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கத்தையாச்சும் நல்ல புத்தகத்தை படிக்கணும். அதில் வரக்கூடிய கருத்துக்களையும் நம்ம பின்பற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் வந்து பொறுமையாக நிதானமாக நம்மளோட காரியத்தை சிறப்பாக செய்ய முடியும் சார்.
எந்த ஒரு விஷயத்துக்கும் லாபம் நட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட இருக்கு. அதே போல நம்ம ஒரு செயல் செய்யறப்ப நமக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, இழப்புகள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த வகையில் இப்ப பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல என்ன ஆதாயங்கள் கூட நம்ம சொல்லலாம், அது எந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு?
சிறப்பு சார், முதல்ல நான் சொன்ன சார், இது ஒரு ஒரு பலமான ஆயுதம். நீங்க பொறுமையா இருக்கிறது ஏதோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவன், ஏன்னா நான் தினமும் அடிக்கடி நான் மாணவன் மாணவிகள் சொல்றேன்னு நீங்க தப்பாக நினைக்க வேணாம். தினமும் நான் வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள்கிட்ட பாடம் நடத்துறேன், அவங்களோட பழகிறேன். இன்னைக்கு மாணவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, பொறுமையாக இருப்பது ஏதோ ஒரு வலிமையற்ற செயல் மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து என்ன பொறுத்தவரையும் ஒரு பலமான ஆயுதம் தான் பொறுமையாக இருப்பது. இந்த ஒரு குவாலிட்டியை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்துக்கெல்லாம் போக முடியும் சார். அதுக்கு அடுத்ததாக இந்த பொறுமையினால் விளையும் ஆதாயம் பார்த்தீங்கன்னா, இதனால் ஏற்படக்கூடிய வளர்ச்சி, இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் வந்து நிலைத்து நிற்கும் சார். இப்போ ரெண்டு மூணு உதாரணம் உங்களுக்கு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி தெரியும், ஒரு இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி, 1981 வெறும் 10,000 ரூபாய், அன்னைக்கு இருக்கக்கூடிய 10,000 ரூபாயில் ஆரம்பித்த கம்பெனி இன்னைக்கு 2023 நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை வருடம், 40 வருடத்துக்கு மேலே. நீ இன்னைக்கு வந்து அந்த கம்பெனி பொறுமையாக வந்து நீங்கள் நிதானமாக தொழில்நுட்பத்துறையில் வந்து தன்னுடைய தடத்தை பதித்திருக்கிறார்கள், கால் தடத்தை பதித்துள்ளார்கள். இன்னைக்கு அந்த கம்பெனியினுடைய வேல்யூ வந்து 650,000 கோடி. அதே மாதிரி ஒரு ஆப்பிள் கம்பெனி, எல்லாரும் இன்னைக்கு அதிகம் விரும்பக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன், அந்த கம்பெனியை வந்து 1976 ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு முக்கியமான கம்பெனியாக வருவதற்கு காரணமும் வந்து அவங்களுடைய பொறுமை மற்றும் நிதானமான முடிவு. இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். ஏன் நம்மளுடைய சந்திராயன் பற்றி பேசணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சேட்டலைட்டை நம்ம வந்து லான்ச் பண்ணோம். இந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு தயாரிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2-3 ஆண்டுகள் தேவைப்படுது. அதனால நீங்கள் வந்து இந்த சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா நிச்சயமாக பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்தது நீங்க சைக்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 7 ஆண்டுகளுக்கு மேல வந்து ஒரு உறவு நீடிச்சதுன்னா அது இறுதி வரை அந்த உறவு தொடரும் அப்படிங்குவாங்க. இப்போ சின்ன உதாரணம், இப்போ கல்லூரியில் நீங்க படிக்கிறீங்க, 3 ஆண்டுகள் தான் படிக்கிறீங்கன்னா உங்களுடைய கிளாஸ்மேட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட உங்களுடைய உறவு இருக்கு. ஆனால் அந்த படிப்பு காலம் முடிந்து 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள்ல படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உறவு கண்டினியூ ஆகாது. அதை தாண்டி பொறுமையாக இந்த உறவுகள் தொடர்ந்து நடக்குது, உறவு நீடித்தது அப்படின்னா அதுதான் வந்து ஒரு சிறப்பான வந்து ஒரு விஷயம். அதுதான் கடைசி வரையும் அந்த உறவு நீடித்து இருக்கும். இன்னைக்கு நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும், என்னைக்கு உங்களுக்கு பொறுப்பு வரும்னு தெரியாது. என்னைக்கு ஒரு நல்ல பொறுப்பு வரும், நல்ல வேலைக்கு நீங்க போவீங்கன்னு தெரியாது. ஏன்னா அதை நோக்கி தான் எல்லாரும் பயணிக்கிறோம். அது அரசாங்கமா இருந்தாலும் சரி, அல்லது பொது நிர்வாகமா இருந்தாலும், பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும், நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியில வந்து ஒரு லீடர் அல்லது ஒரு மேனேஜரை போகும்போது நிச்சயமாக இந்த பொறுமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம உணர்ச்சி வசப்படவே கூடாது. நமக்கு எதிரில் இருக்கிறவங்க நம்மளை கோவப்படுற மாதிரி பேசுவாங்க, நம்மளை கோவப்பட வைப்பாங்க. ஆனால் அது எதையுமே நம்ம காட்டிக்காம, இது ஒரு பெரிய ஸ்கில் சார், இது ஒரு பெரிய கலை. இந்த கலையை மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இதனால் வரக்கூடிய பலன்கள் வந்து நீங்க பட்டியலிட முடியாது. நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும், நீங்க நினைத்ததை நினைத்த நேரத்தில் நாம் செய்ய முடியும். இப்போ வள்ளுவருடைய குரல் நீங்க கேட்டு பார்த்துருப்பீங்க, நம்ம குரல் 301 சொல்லுவாருன்னா, கோபம் எடுபடும் இடத்தில் அங்க கூட கோபத்தை காட்டாதீங்க அப்படின்வாரு. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் காவாக்காளனு சொல்வாரு. அது எந்த இடத்துல எடுபடுதோ அங்க கூட நீங்க கோபத்தை காட்டக்கூடாது. அதனால் நான் என்ன இன்னும் கொஞ்சம் சொல்லுவேன்னா, எங்கே உங்கள் கோபத்துக்கு மதிப்பு இல்லையோ அந்த இடத்துல கோபத்தை காட்டாதீங்க. அதனால் இந்த மாதிரி பொறுமையாக இருப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, பொருள்கள் வருவது, உறவுகள் வளர்வது, இது மாதிரி நிறைய நமக்கு ஆதாயங்கள் இருக்குது சார். நமக்கு
பொறுமையா இருந்தா என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், என்ன நமக்கு வந்து மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிற பல தகவல் எடுத்துச்சுங்க சார். அதற்கு நேர் மாதிரியாக கோபம் ஒரு மனிதனுக்கு உள்ளடங்கி உள்ள இருக்கக்கூடிய விஷயம், வெளியே வரப்போ ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. இந்த கோபம் ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னா எடுத்துக்கிட்டா என்னென்ன சார்?
நிச்சயமா சார், இன்னைக்கு ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சமூக ஊடகத்துல, அதிகம் நாம பகிர்ந்த வார்த்தை எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சார். இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறோம்ல சார், ஒரு மெசேஜ் வந்து நம்ம அனுப்புகிறோம் நம்மளுடைய நண்பர்களுக்கு சமூக ஊடகத்தில், அதில் அதிகமாக பகிரப்பட்ட 2 வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து நான் கோபமாக இருக்கின்றேன், இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா நான் சோகமாக இருக்கின்றேன். 2 வார்த்தை அதிகம் பகிரப்பட்டுள்ளது. அதாவது ஐ எம் சோ ஆங்கர்ன்றது, ஐ எம் சோ சேட் அப்படின்றது. இது வந்து என்னென்னா அதிகம், இது ஒரு ஒரு ஸ்டடி பண்ணி பாருங்க நீங்கள். இது எதை காட்டுது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை, இந்த 20 அல்லது 30 வயது காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எளிதில் கோவப்படுகின்றனர். இந்த பொறுமை என்பது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு நம்ம இந்த பொறுமை காத்து அந்த காரியத்தை நம்ம சக்சஸ் அடைவதற்கு நாம் நிறைய பேர் வந்து தயாராக இல்லை. அந்த கோபம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா சார், 2 விதமாக பார்க்கலாம். வெளியிலேருந்து நடக்கக்கூடியது உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய நடவடிக்கை காரணம்னு பார்க்கலாம். இப்போ இதுலனா கடந்த காலத்தில் வந்து நமக்கு நடந்த தோல்விகள், இப்போ நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு தோல்வி இருந்திருக்கும், நம்ம எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும், அல்லது நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க, கல்லூரியில் ஏதாவது உங்களுக்கு வந்து உங்களை ஒரு இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, அதை படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட ஏதாவது ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்கும். இது வந்து நம்மளுடைய மனதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போயிருக்கும். அந்த ஆழமாக பதிந்த விஷயம் வந்து என்னென்னா அப்பப்போ வந்து வெளிப்படுது. ஏன்னா நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டேன், அதனால் இன்னைக்கு கஷ்டப்படாமல் ஒருத்தனுக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா உடனே நமக்கு கோபம் வருது. இப்போ நான் கூட சொல்ல என்னுடைய மாணவர்கள்கிட்ட, இப்போ நான் ஒரு ஆராய்ச்சி பண்ண ஒரு டாக்டரேட்டை பிஹெச்டி முடித்தேன்னா அதற்கு நான் பட்ட கஷ்டங்கள் வந்து அதில் இன்னைக்கு 10 to 1 கூட இன்றைக்கி மாணவர்கள் அதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அதுக்காக நான் வந்து கோபப்படுவது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், இன்றைக்கி கிடைக்கக்கூடிய டேட்டா வச்சு இன்றைக்கி மாணவன் எளிதாக ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நான் இருந்த ஒரு காலத்தில் அப்படின்றதுக்காக, நான் கஷ்டங்கள் பட்டன்றதுக்காக இன்றைக்கி என்னுடைய மாணவனும் கஷ்டப்படணும்னு நான் நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் தோல்விகள் மிக முக்கியம் சார் இந்த கோபம் ஏற்படுவதற்கு. அடுத்தது குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய கசப்பான சம்பவங்கள். நான் அடிக்கடி குடும்பத்தில் சொல்லுவேன், என்னோட மனைவியாக இருந்தாலும் என்னோட குழந்தைகள் கிட்ட சொல்வேன், எந்த ஒரு கோபம் எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் 1 hour மேலே வந்து கண்டினியூ ஆகக்கூடாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி என்னென்னா மாத கணக்கா வார கணக்கா கசப்பான சம்பவங்கள் நம்மளுடைய உறவுகள் இன்றைக்கி பாதிக்கக்கூடிய அளவில் வந்து ஆயிடுச்சு சார். அதனால் மறப்போம் மன்னிப்போன்றது ஒரு அருமையான வார்த்தை. ரெண்டுமே வந்து மறப்போம் மன்னிப்போம் என்ன ஆகிடப்போகுது நம்ம. சரி பரவாயில்ல, இந்த கான்டெக்ஸ்டில் வந்து அவர் கொஞ்சம் பெரியவராக இருந்துட்டு போட்டோம், நம்ம கொஞ்சம் ஒரு படி இறங்கி போகலாமே அப்படின்ற ஒரு மனப்பான்மை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக டிஸ்ரெஸ்பெக்ட்னு சொல்லுவோம், அதாவது உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல மரியாதை குறைவாக நடத்தியிருப்பாங்க. ஒரு அலுவலகத்துக்கு போகும்போதோ அல்லது பொது இடத்துலையோ அல்லது பேருந்தில் பயணம் செய்யும் போது உங்களை மரியாதை குறைவாக நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவம்லாம் வரும்போதெல்லாம் நமக்கு வந்து கோபம் வரும். என்றைக்குமே நான் ஒரு என்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் சார், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் வீட்டுக்குள்ளே வரும்போதும் கோபத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. கோபமாக நம்ம வந்து வெளியே போகக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க தெருவில் சின்னதாக ஒரு சிக்னல் காட்டாமல் ஒருத்தர் ரைட்டில் கட் பண்ணி போயிருப்பார். அவர் ஏதோ ஒரு சிந்தனையில் வந்து அந்த மாதிரி போயிட்டாருன்னா கூட உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவர்கிட்ட சண்டையை போட்டு தெருவில் இறங்கி நம்ம அந்த கைகலப்பு நடக்கிற அளவுக்கு நடக்குது சார். அதனால் வந்து இந்த மரியாதை குறைவெல்லாம் உங்களுக்கு எதனோ ஒரு காலத்தில் நடந்ததுன்னா அதை மறுபடியும் நம்ம அதை நினச்சே நம்ம வந்து கோபத்தை உருவாக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க சார், அந்த மன அழுத்தத்தில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த கோபம் அதிகம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக வந்து என்னுடைய கைண்ட் அட்வைஸ் என்னென்னா, இந்த மன அழுத்தம்னா நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நண்பர்களோட பழகுங்கள், உறவினரோட பழகுங்கள், அல்லது வீட்டை விட்டு அப்படி இறங்கி நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு வாக்கு போயிட்டு வரலாம். அப்படி வரும்போது நம்மளோட மன அழுத்தம் குறையும், நம்மளுடைய கோபத்தினுடைய அளவும் குறையும் சார். அதுக்கு அடுத்தது பாதுகாப்பற்ற சூழ்நிலை. நம்ம நினைப்போம் எப்பயுமே நம்ம வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற வரையும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். இதே நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கோ அல்லது அயல் நாட்டுக்கு போகும்போது அந்த ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு மனநிலை வேறு ஊர்லேயோ வேறு நாட்டில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்போது நமக்கு நம்மளே அறியாமல் கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் என்னென்னா, கோபம் வந்தால் பேச்சை தவிர்க்கணும் சார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், கோபம் வந்தால் தான் அதிகம் பேசுகிறோம், படப்படன்னு கொட்டி தள்ளிடணும் சார். ஒரு புத்தகத்தில் படித்தேன் நான், இது ரொம்ப அருமையான, நான் ரொம்ப மாணவர்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா, கோபம் வந்தால் நீங்கள் வந்து பேச்சை குறைங்கள். இன்னொன்று, வார்த்தைகள் இலவசம், உங்களுடைய வாயில் இருந்து உதிரும் வரை அப்படின்வாங்க. நீங்கள் ஒன்ஸ் பேசிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தை வந்து இலவசம் கிடையாது. நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் பொறுப்பு சார். நான் மறுபடியும் சொல்ல, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தான் காரணம். அதனால் தயவுசெய்து கோபம் வந்தால் பேச்சை தவிருங்கள். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நண்பர்கள் நம்ம உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட நம்ம ஏன் சார் கோபப்படணும், அவர்களெலாம் நம்ம தான் சார் அவங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி மனைவிகளும் மகிழ்ச்சியாக நீங்கள் தான் சார் அதிகம் அவங்கள வச்சுக்க முடியும் மகிழ்ச்சியாக. இப்போ நீங்களே அவங்கக்கிட்ட அன்பு செலுத்தலை, நீங்களே அந்த பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் மகிழ்ச்சி கொடுக்கலன்னா வெளியிலேருந்து ஒருத்தரை வந்து மகிழ்ச்சி கொடுப்பாரு? கண்டிப்பாக கிடையாது. அதனால் குடும்பத்தோட மகிழ்ச்சின்னா உங்களோட கையில் இருக்குது, குடும்பத்தோட ஆரோக்கியம் உங்களோட கையில் இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி என்னென்னா, ஏதோ சமுதாயத்தால் அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக நினைக்கிறாங்க நம்மளோட பிள்ளைகள் என்னென்னா, அந்த கோபப்படுறது, இந்த கோபப்படுவதால் அந்த காரியத்தை நம்ம வந்து சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் கோபப்படும் பொழுது நிறைய நேரம் பொது இடத்துல நீங்கள் வந்து யுவர் பிகம் அன்பாப்புலர் அப்படின்னு வேணாம், நீங்கள் வந்து நிறைய பேர் விரும்பாத ஒரு நபராக தான் நீங்கள் வந்து தெரியறீங்க. அதனால் வந்து இந்த கோபத்தை குறைப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இல்லை சார், படிப்படியாக நம்ம வந்து கத்துக்கணும் சார். நம்ம
இந்த ஒரு விஷயமும் நமக்கு ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கப்போ ஓரளவு பாதிப்புகள் இல்லாம நம்ம நிதானமா செயல்படக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்க முடியும். இப்ப அதே காலகட்டத்துல இந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அதை சமாளிக்கக்கூடிய இருக்க விஷயங்களா இருக்கட்டும், அதை பற்றியான சில யோசனைகள் கூட சொல்லலாமே.
இப்ப நான் ஒரு வித்தியாசமா உங்ககிட்ட கேக்குறேன் சார், இதுவரையும் நீங்க கேட்டீங்க என்னோட அனுபவத்தை சொன்னேன், நீங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க சார். நீங்க வந்து உங்களோட கோபத்தை எப்படி சார் கட்டுப்படுத்துறீங்க ரெண்டு, ஏன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க ரெண்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் சார். ரெண்டு பாயிண்ட் சார், எப்படி கோபத்தை கட்டுப்படுத்தலாம்.
நம்மளுடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஏதேனும் ஒரு காலகட்டத்துல கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இப்ப உள்ள காலங்கள்ல இருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதை வந்து உணர்ந்துகிட்டு கோபத்தோட அளவு வெளிப்பாட வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்திக்கிட்டாலே ஓரளவு நம்மளுடைய பிரச்சனைகளும் விலகி நிக்க முடியும், அதே நேரத்துல பாதிப்புகளும் வந்து குறையக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கிறதால நம்ம கருதக்கூடிய ஒரு விஷயம்.
சிறப்பு அருமை அருமை. ஆக்சுவலா நான் சொல்ற பாயிண்ட்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்க, ஏன்னா சார் இதை நீங்கள் பின்பற்றுறீங்க சார், நான் பின்பற்றுறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய எனது பண்பலை நேயர்கள் பின்பற்றுகின்றார்கள். இது எதுவுமே புதுசு கிடையாது சார், இதெல்லாம் நீங்கள் மறந்த விஷயத்தை தான் மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசினேன். இப்போ எப்பப்போ நீங்கள் கோவப்படுறீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் எடுங்க, கண்டறியுங்க நீங்கள் எப்பொழுதெல்லாம் கோவப்படுறீங்க. இப்போ எங்கிட்ட கேட்டீங்கன்னா சார் எப்போ சார் நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா, வகுப்பில் ஒரு மாணவன் வந்து கால தாமதமாக வருகின்றான், அல்லது வகுப்புக்கே ஒரு மாணவன் வரல, அல்லது பரீட்சையில் வந்து அந்த மாணவனுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கு, இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எனக்கு சற்று கோபம் வரும், இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ என்ன பண்ணுறேன், அந்த நேரத்தில் நான் கோவப்படக்கூடாதுன்னு நான் மனசில் வந்து நினச்சிக்கிறேன் சார். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோபத்துக்கான காரணம் பாருங்கள், நீங்கள் நியாயமாக கோவப்படுறீங்களா இல்லை நியாயம் இல்லாத காரணத்துக்கு நீங்கள் கோவப்படுறீங்களா. ஏன்னா எல்லா நேரமும் நம்மளோட கோபம் நியாயமான காரணத்துக்காக வராது சார், நிச்சயம். அந்த கோபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி புது இடத்துல கோவப்படுறீங்களா, இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி மாணவன் சரியாக இல்லைன்னா கோவப்படுறீங்களா, அல்லது நீங்கள் நேரத்துக்கு வீட்டில் வந்து பொருள் கிடைக்கல உணவு கிடைக்கலன்னா கோவப்படுறீங்களா, நீங்கள் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் வந்து சவுண்டாக டிவி அல்லது மியூசிக் சிஸ்டம் பாடிட்டு இருந்தால் உங்களுக்கு கோபம் வருதா, ஒரு கடைக்கு போகும்போது அந்த கடையில் வந்து உங்களுக்கும் அந்த கடை நடத்தவருக்கும் நடக்கக்கூடிய உரையாடலில் வந்து கோபம் வருது, இது மாதிரி நிறைய இருக்குது சார். இப்போ நீங்கள் இது கண்டுபிடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்காமல் நம்ம வந்து தடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக போதிய தூக்கம், இன்றைக்கி ரொம்ப தூக்கம் குறைஞ்சிருக்கு, ஐம் சாரி. ஏன்னா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு 6 மணி நேரம் நம்ம அவசியம் தூங்கணும்னு இன்றைக்கி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சரியான தூக்கம் இல்லாமல் போனாகவே அடுத்த நாள் முழுவதும் நம்மளால் நிதானமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால தான் நான் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் என்ன சார், மினிமம் 6 hours, அது ஒரு சண்டேவாக இருந்தால் ஒரு 1/2 hour, 1 hour கொஞ்சம் சேர்த்து ஒரு 7 hours நம்ம நல்லா தூங்கலாம் சார். அதுக்கு அடுத்ததாக நல்ல உணவு பழக்க வழக்கம், நிறைய காய்கறிகள் நிறைய ஜூஸு, நம்ம இந்த பச்சை காய்கறிகள், நம்ம உடலுக்கு எது ஏற்றுக்குதோ அந்த உணவு பழக்கத்தை வச்சுக்கலாம். அது எல்லாத்துக்கு மேலே மிக முக்கியமானது வந்து நல்ல நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்திக்கணும் சார். ஒரு ஜப்பான் மொழியில் வந்து ஒரு புத்தகம் முடிஞ்சதுன்னா என்னுடைய பண்பலை நேயர்கள் அந்த புத்தகத்தை படிங்க. இந்த புத்தகத்தோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இக்கிகாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது IKIGAI இக்கிகாய்ன்னு அந்த புத்தகம் தமிழில் கூட வந்துருக்கு சார், டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. அந்த புத்தகம் வந்து 194 pages அந்த புத்தகம், நான் அதை முழுவதும் படிச்சிருக்கேன், நான் ஒரு முறைக்கு நான் 2 முறை படிச்சிருக்கேன். அதில் வந்து சொல்கிறதுன்னா ஜப்பானில் வந்து இந்த அளவுக்கு ஆண்களும் சரி பெண்களும் நீண்ட நாட்களுக்கு வாழ்வதற்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நட்பு, முக்கியமாக அவங்களுடைய உணவு பழக்கம் சார். ஸோ நம்மளுடைய ஃபுட்டு மட்டும் முக்கியம் கிடையாது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நல்ல உறவினர்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம. அதுக்கடுத்தது எப்பொழுதுமே நம்ம வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது, அதாவது இது வந்து நம்ம என்ன கங்கணம் கட்டிக்கிட்டே நம்ம வந்து உணர்ச்சி வசப்படுறது கோவப்படுறது இந்த மாதிரி வந்து தவிர்க்கணும் சார். அடுத்தது என்னன்னா பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடாது, ஏற்றுக்கக்கூடாது, இதுவே வந்து நமக்கு கோபத்தை ஏற்படுத்தணும். அது மல்டி டாஸ்க்னு சொல்லுவாங்க, மல்டி டாஸ்க்னா நல்லா பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னென்னா பிஸ்னஸ் ஏற்றுக்குவாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, அடுத்தவங்களுக்காக கடன் கேட்பது, அடுத்தவங்களுக்காக வெளியூர் போவது, கார் ஓட்டிட்டு போகிறது, அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இவரோட நேரத்தையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பார். இந்த மாதிரி பல வேலைகளை ஒரே நேரத்தில் செஞ்சாவே நம்மளே அறியாமல் நமக்கு கோபம் வரும் சார். நான் என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலைகள் மட்டும்தான் நான் எழுதி வச்சுக்கிட்டு நான் என்னால் செய்வேன் சார். ஸோ மல்டி டாஸ்க்கு பல வேலைகள் ஒரே நேரத்தில் செய்யாதீங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா குடும்பம் மற்றும் குழந்தைகள், நம்ம உறவினர்களோட நல்ல உறவினர்களோட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நேரத்தை வந்து செலவு பண்ணலாம் சார். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தனியாக இருப்பதை வந்து தவிர்ப்பது நல்லது. எனக்கு வந்து என்னுடைய பழக்கம் ஒரு சினிமாவுக்கு போனாலும் சரி அல்லது வந்து ஒரு டூர் போனாலும் அல்லது ஈவன் ஒரு ஊருக்கு போனால் கூட வந்து நம்ம கூட்டமாக போய் தான் நான் பழக்கப்பட்டிருக்கிறேன். நான் குடும்பத்தோடு தான் போவேன், நண்பர்களோடு தான் போவேன். நம்ம அடுத்தது என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் குறைக்கணும் சார். இன்னைக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்க்கும். இப்போ நானே அந்த தப்பு சார், என்னோட மகன்கிட்டையும் என்னோட மனைவி கிட்டையும் என்னோட உறவினர்கள் என்னோட அக்கால் தங்கை கிட்டே நான் அதிகம் எதிர்பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்பை குறையும் சார் தயவுசெய்து. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற இதில் ஒரு 50% இன்னைக்கு நடந்தாவே பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதிரில் இருக்கிறவங்களும் செய்ய வேண்டியது அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய டேஸ்ட்டு வேறு, அவங்க பர்சனாலிட்டி வேறு. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதுக்கு அடுத்ததாக மனசில் ஆழமாக பதிய வேண்டிய விஷயம் என்ன சார், ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். இதை வந்து மறந்தவே கூடாது. ஏன்னா கோபத்தினுடைய முதல் இலக்கு, முதல் பாதிப்பு வந்து நம்மளோட ஹெல்த்து தான் சார். அதனால் வந்து இந்த ஹெல்த்து முக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்து கான்சியஸ்னஸ் இருக்கிறவங்க நிச்சயம் வந்து கோபப்படக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக என்னென்னா சிக்கலான உறவுகள், இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய அப்பாவோடையோ அல்லது அம்மாவோடையோ அல்லது பிள்ளைகளோட உங்களுக்கு எதேனும் வந்து ஒரு உறவுகள் கெட்டு போயிடுச்சு அல்லது உறவுகள் சரியாக இல்லைன்னா இமீடியட்டாக அதை சால்வ் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் சண்டை போட்டுட்டீங்க, ஒரு ரெண்டு நாள் பேசாமல் இருக்கீங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண விடக்கூடாது சார். இது கண்டினியூ பண்ண விடும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடைவெளி சற்று அதிகம்தான் ஆகும். இந்த உறவுகள் எல்லாமே சிக்கலாக ஆகிடும். அதனால் என்னை பொறுத்த வரையும் ட்ரபுள்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் இந்த சிக்கலான உறவுகளை நம்ம வந்து சரி பண்ணிட்டு போகிறதுக்கு பார்க்கணும் சார். நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் இல்லைன்னா நம்மளுடைய மின்னணு சாதனங்கள், குறிப்பாக நம்மளுடைய செல்ஃபோன்ஸு, சோஷியல் மீடியாவை அளவா பயன்படுத்திட்டு நம்ம குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசிட்டு மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கணும் சார். நம்ம
பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. அதே போல கோபத்தினால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னெல்லாம் சார் இருக்கு, அதை பத்தி கூட சொல்லலாமே.
நிச்சயமா சார், மூணு சார். முதல்ல வந்து கோபத்தினால் முதல்ல உங்களுக்கு இழப்பு வந்து உங்களுடைய உடல் சார், உங்களுடைய ஹெல்த். இதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். பல பேர் வந்து கோபப்பட்டு ஹைப்பர் டென்ஷன், நிறைய மெடிக்கல்ல நிறைய டெர்மினாலஜி சொல்றாங்க. இந்த உடல் பாதிப்புக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கோபம், நம்மளுடைய டென்ஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இந்த கோபம், அன்னசரியா டென்ஷனு, நம்ம வந்து கோபப்படுவது வந்து பிற்காலத்தில் நம்மளோட உடல் பாதிப்பது மட்டும் கிடையாது, உங்களுடைய மனசு, உங்களுடைய குடும்பம், நிம்மதி, பொருள் இழப்பு எல்லாத்துக்குமே காரணமாயிடும். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய இழப்பு வந்து கோபத்தில் வந்து உங்களுடைய ஹெல்த்து சார். ரெண்டாவது வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். எப்பொழுதுமே கோபப்படுகிறவங்க கிட்ட நிச்சயமாக வந்து நல்ல உறவினர்கள் இருக்க மாட்டாங்க, நல்ல உறவுகள் இருக்காது. இந்த இதை ஒரு நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். செகண்ட் இதுனா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப். மூணாவது இதனுடைய லாஸ், ஃபைனான்ஷியல் லாஸ். திடீர்னு ஒரு கோபத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு சரியான ஒரு முதலீடாக இல்லாமல் ஒரு தவறான முதலீடாக போய் அல்லது ஒரு தவறான டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுனால இழப்பு உங்களுக்கு தான். நான் மறுபடியும் சொன்னேன், முதலே சொன்னேன், எது நடந்தாலும் என்ன ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. எந்த ஒரு கெட்டது நடந்தாலும் இழப்பு ஏற்பட்டாலும் அதை சரி செய்ய வேண்டியது நீங்கள் ஒழியே வேற யாரும் வந்து சரி பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோபத்தினால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மண்ணீரல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் நம்மளுடைய ரத்த அணுக்கள், வெள்ள அணுக்களும் சிகப்பு அணுக்களும் வந்து சுத்திகரிப்பது, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவது. இந்த ரீசெண்டாக நீங்கள் இந்த தலைப்பு பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை படித்தேன் நான், ஒரு தமிழ் செய்தித்தாள். இது எந்த அளவுக்கு அப்படின்னா நம்மளுடைய அன்றாட செயல்பாட்டையே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆயிடும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்ததாக கிடைக்கக்கூடிய பல நன்மைகள், ஆதாயங்கள் நம்மளை விட்டு போயிடுது சார். உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில், ஒரு ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய தொழில், அது நடக்காமல் போயிடலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். சமுதாயத்திலும் சரி குடும்பத்திலுமே வந்து ஆரம்பத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் நம்மளை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க, நம்மளை பார்த்தா எல்லாரும் வந்து விலகி போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நாளடைவில் இது உங்களுடைய பெயர் மட்டும் கிடையாது, அண்ட் யூ வில் பி பிராண்டட் அஸ் அ பேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்வாங்க. நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு நிர்வாகி இல்லை அப்படின்றத வந்து காட்டிடுங்க சார். அதுக்கு அடுத்ததாக எப்போ எப்போ நம்ம கோவப்படுறோம் சார், அன்னைக்கெல்லாம் நம்ம மனித நேயம் நம்ம விட்டு போயிடுது. ஏன்னா கோபமாக இருக்கும்போது சார் டெஃபினட்டாக சொல்கிறேன், டென்ஷனில் இருக்கும்போது ஒரு நல்ல வலிமையான ஒரு நியாயமான முடிவை நம்மளால் எடுக்க முடியாது சார். அதனால் வந்து நீங்கள் கோவப்படும் போது நம்மளுடைய தன்மைகள், மனிதன்கின்ற தன்மை நம்ம விட்டு போயிடுது சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று, கோவப்பட்டு நம்ம வந்து பேசும்போது எதனால் வந்து இது நடக்குது அப்படின்ற உண்மை காரணத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சார். ஆனால் எதிரில் இருக்கக்கூடியவர் சொல்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம், காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை. இப்போ நம்ம கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்போம், நம்ம ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு மேனேஜர் ரொம்ப கோபமாக இருந்தார், அங்கே வந்து ஒருத்தன் கொரியர் பாய் வந்தால் அந்த கொரியர் பாய் வந்தவனுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை செட்டில் பண்ணிட்டு நீ வேலையை விட்டு போடான்னு சொல்லி செக்கு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சினிமாலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம ஏன் நடந்தது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருடைய வெறுப்பை சம்பாரிச்சுக்கிட்டு நம்ம என்ன சார் செய்ய போகிறோம்? இப்போ நாளைக்கு நம்மளோட காலம் முடிந்ததுக்கு பின்னாடி ஒரு நம்மளுடைய மாணவனாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள், நம்மளுடைய சமுதாயத்தில் நம்மளுடைய தெருவில் வாழ்ந்தவர்கள் நிச்சயம் நம்மளை வந்து நினைச்சு பார்க்கணும் சார். அதனால வந்து நீங்க எல்லோரும் வெறுப்பை சம்பாரிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில எதுவும் சாதிக்க போறதும் கிடையாது. இன்னொன்று முக்கியமானது, நான் திரும்ப திரும்ப ஹெல்த்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எதிர்காலத்துல உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல வியாதிகளுக்கு, உடல் உபாதைகளுக்கு இந்த கோபம் முக்கியமான காரணமாக ஆயிடுவது சார். அதனால வந்து நீங்கள் நினைப்பதையெல்லாம் உங்களுடைய நாக்கு பேசி விடாமல் பார்த்து கொள்ளவும் சொல்லுவாங்க. நீங்க நினைச்சதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்க மனசுல நினைக்கிறீங்கன்னா தேவைப்பட்டதை மட்டும் பேசுங்க. பேசி முடிச்சிட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தை பேசுவதற்கு முன்னாடி இலவசம், பேசுனதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்குண்டான பலன், அதுக்குண்டான வந்து ஒரு ஒரு பொருளை வந்து நம்ம கொடுத்து ஆக வேண்டும் சார். அதனால வந்து வள்ளுவர் அருமையா சொல்லுவார் நம்ம குறள் 305 நம்ம, தன்னைத்தான் காக்கினும் சினம் காக்கன் காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அதாவது உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் கோபத்தை கைவிடுங்க. மறுபடியும் சொல்ல சார், உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், கோபத்தை வந்து குறைங்க, அல்லது அந்த கோபமே உங்களை கொன்றுவிடும் அப்படின்னு வந்து வள்ளுவர் அருமையாக சொல்வார் நம்ம. அதனால நிச்சயம் உங்களை பாராட்டணும் சார், நல்ல தலைப்பு. இந்த மாதிரி தலைப்புலலாம் நீங்க நிறைய பேர் பேசுறதுக்கு யாரும் தயாராக இல்லை, ஆனால் நாம் இந்த தலைப்பு எடுத்து பேசுகிறோம். நிச்சயமாக இதன் மூலமாக நம்மளோட பண்பலை நேயர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து சார்.
அப்போ பொறுமையினால் ஏற்படக்கூடிய ஆதாயங்கள், நன்மைகள் அப்படிங்கிற ஒரு தகவலையும், அதே நேரத்தில் கோபத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இழப்புகள் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையிலையும், அதே நேரத்தில் நல்ல கருத்துக்களையும் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நல்ல வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கும் உங்களை போன்ற நல்ல உள்ளங்களுக்கும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், உங்களுக்கு எது பிடிக்கின்றதோ, உங்களுக்கு எது ஒத்து வருகின்றதோ, நான் கூறிய கருத்துக்களில் ஒரு சில கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி கொண்டு பின்பற்றுறீங்கன்னா நிச்சயமாக இதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சார். இது முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். இந்த தகவல்களை இதுவரையும் பொறுமையாக கேட்டு இனிய புதுகை பண்பலை நேயர்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் ஒரு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நல்ல தலைப்புகளில் தங்களோடு கலந்துரையாடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். இனி எதிர்காலத்தில் மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை கோபத்தின் பாதிப்புகளும் மன அமைதியின் நன்மைகள் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.